உள்ளமனும் புடத்தில் ஊக்கமனும் தருணீரும் உறுதியாக கல்லறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவினை பசுபோத கவலமுடுகளை துண்டு கருணையனும் வெள்ளமதம் புழி சித்தி வெள்ளத்தை நினைந்து வல்முனைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோழ்கொடுத்து தேசம் உயிர திருத்தொண்ட தொகைங்கும் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்முதப்பில் அணைந்த பிறான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தவுடன் பதம் போற்றி ஒழிமொழி திருவாதவுரர் திருத்தாழ்வு எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டம் அவனுடைய பொன்னாத்திருடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கன் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடு சபையின் சார்பாக பெரிய புராண தொடர் சொற்பொழிவு மகான் ஸ்ரீ ஒடுக்கத்து சுவாமியுடைய திருமடத்திலே மாதந்தோறும் சனிக்கிழமைகளில் எல்லாம் வல்ல ஆடல் உள்ளாருடைய திருவருளினாலும் தெய்வ செக்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் சீரம் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற வேளையிலே திருஞான சம்பந்த சுவாமியுடைய அருள் திரு வரலாற்றினை தொடர்ந்து சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறேன். திருஞான சம்பந்தருடைய தொண்டை நாட்டு தல பயணம் என்கின்ற வகையிலே தொண்டை நாட்டு தலங்களிலே காஞ்சிபுர வழிபாடு மிகுந்த சிறப்புடைய ஒரு நிலையிலே திருஞான சம்பந்தரை காஞ்சியிலே ஆற அமர நிறுத்தி அவரை வழிபாடு செய்யும் பாங்கினை தெய்வ செக்கிழார் பெருமான் எடுத்து இயம்பிய வண்ணம் நாம் கச்சியை ஒட்டி திரு கச்சி நெறி காரைக்காடு என்கின்ற தலத்தை பதியத்தை அதன் தொடக்கத்தை போன வகுப்பிலே முதல் திருப்பாடலை நாம் சிந்தித்தோம். திருஞான சம்பந்தரை நம்பியாண்டார் நம்பி மிக அற்புதமாக ஒரு பெயரிட்டு அழைப்பார். திருஞான சம்பந்தரனுடைய பதிகங்களை அவரும் எப்படி செக்கிழார் பெருமான் அனுபவித்தாரோ அதை போல நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தரை அனுபவித்து அருள் செய்த பதிகங்கள் உண்டு. அதிக பழக்க இல்லாத காரணத்தினாலே நமக்கு அந்த பதியங்களிலே தோய்வு இல்லாமல் போய்விட்டது. நாளடைவிலே அந்த பதியங்கள் நம்மை விட்டு வெகு தூரம் சென்றுவிடக்கூடிய ஒரு காலம் கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். ஆகவே நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஞானசம்பந்தரை பற்றி பல வகையான கருத்துக்களை அவர் அருளி செய்கின்றார். அதிலே மிகச்சிறப்பான ஒரு இடம் ஞானசம்பந்தரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஞானசம்பந்தரினுடைய பதியங்களை முழுவதும் அவர் சேர்த்து ஒரு பெயரிட்டு அழைப்பார். அது பாடலில் ஏன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 11 திருமுறையில பதிக பெருவழி வகுத்த கேண்மையினார்னு சொல்வார். பதிக பெருவழி வகுத்த கேண்மையினார் ஆளுடைய பிள்ளையார் அந்த தோய்வுனாலே வெளிப்பட்ட ஒரு சொல் பதிக பெருவழி காட்டியவர். ஞானசம்பந்தர் என்ன வகையான எப்படியெல்லாம் அவர் வழிகாட்டிய குருவாக விளங்கியவர் அப்படிங்கறதுல அற்புதமான ஒரு செய்தி. பதிக பெருவழி என்பதாக காட்டியதிலேயே முதல்லயே சொல்லுவார் அருநெறிய மறைவல்ல. திருமுறை எத்தனாவது?
11 திருமுறை. ஆளுடைய பிள்ளையார் திருவஞ்சாதி. பதிக பெருவழி பதிக பெருவழி
ஒவ்வொருவரும் படித்து உணர வேண்டிய பதிகம். ஆக இதுல சொல்லுகின்ற செய்தி பார்த்தீங்கன்னா, பதிக பெருவழி காட்ட வந்தவர் யாரு? ஞானசம்பந்தர். பதிக பெருவழின்னு சொன்னா ஞானசம்பந்தரினுடைய பதிக பெருவழி பல நிலைகளிலே நாம் காணலாம். ஒன்று, பதிக பெருவழி என்பதாக சொல்லி திருஎழுக்கூற்றிருக்கை என்று சொல்லக்கூடிய திருஎழுக்கூற்றிருக்கை ஞானசம்பந்தர் காட்டிய அந்த நிலை. திரு சக்கர மாற்று என்று சொல்லக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, பதிகத்திலே இப்ப முதல் திருப்பதிகமாக விளங்கக்கூடிய அந்த தோடுடைய செவியன், அதிலே அருநெறிய மறை என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடைக்காப்பு பதிக பெருவழியை இந்த மண்ணுலகிற்கு காட்டிய ஒரு அற்புதம். அப்படி பல வகையான பதிக பெருவழியை சைவத்திற்கு அமைத்து காட்டிய குருவாக விளங்கியவர் நம்முடைய திருஞான சம்பந்தர் என்பதை அற்புதமாக அமைத்து காட்டினார். அதுல ஒன்று, பதிக பெருவழி என்கின்ற நிலையிலே பார்க்கின்ற பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்பதாக அமைத்து பெருமானை வழிபடுகின்ற முறை பன்னெடுங்காலமாக உண்டு. திருமூலர் வழியிலே இருந்து அந்த ஒன்று என்பதை பெருமானோடு இணைத்தும், இரண்டு என்பதை பெருமானோடு இணைத்தும், மூன்று என்பதை இணைத்தும், ஒன்றவன் தானே என்பதாக தொடங்குவது திருமூலர் திருமந்திரம். அப்படி ஒன்று இரண்டு என்பதாக அமைத்து கொண்ட நிலையிலே ஞானசம்பந்தர் ஒன்று என்பதை வைத்து பத்து வரையிலும் ஒரே பாடலிலே ஒன்றிலிருந்து பத்து வரையிலும் பெருமானை அமைக்கின்றார். திருநாவுக்கரசரும் ஒன்றிலிருந்து பத்து வரை அமைத்திருக்கிறார். இது ஒன்று கொள்ள ரெண்டு பதிகம், கரெக்ட் ரெண்டு பதிகம் இருக்கு. பொதுவுல ஒரு பதிகம் இருக்கு, அதுவும் பத்து. ஒன்றிலிருந்து பத்து, ஒரு பாடலிலே ஒன்று என்பதாக வைத்து இரண்டாவது பாடலிலே இரண்டு, மூன்றாவது பாடல், புரியுது இல்லையா? ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா இப்ப ஞானசம்பந்தர் பாத்தீங்கன்னா ஒரு பாடலிலே ஒன்று இரண்டு என்பதாக இருப்பதை அவர் கண்டன்ஸ் பண்ணி குறுக்கி ஒரே பாடலிலே ஒன்றிலிருந்து பத்து வரை அமைக்கிறார். அது சிறப்பு, திருஞான சம்பந்தரினுடைய ஒரு தனி சிறப்பு என்பதாக சொல்லலாம். அந்த பாடல் என்ன என்பதாக சொல்லி இன்னொரு ஹோம்வொர்க் உங்களுக்கு கொடுக்க போறேன். சீர்காழியிலே வரக்கூடிய திருப்பாடல் ஐலுரு படையினர் என்பதாக தொடங்கும் பாடல்ல மூன்றாவது அந்த பதியத்தினுடைய மூன்றாவது திருப்பாடல், ஒன்றாம் திருமுறை மூன்றாவது பாடல்,
எண்ணிடை ஒன்றினருவம், எண்ணிடை ஒன்றினருவம்,
பெருமானுடைய அந்த அத்துணை அந்த எண்ணோடு இணைத்து அமைக்கின்றார். திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா கதவம் திறப்பதற்கு பத்து பாடல்கள் பாடுவார் திருமறை காட்டுல. திருமறை காட்டு கதவம் திறப்பிற்கு பத்து திருப்பாடல்கள் பாடிய பிறகு கதவம் திறக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் ஒரே பாடல் சதுரம் மறைதான் என்பதாக ஒரு பாடல் எடுப்பார். உடனே கதவு முடியும். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடியவரும் உண்ணின்றார். திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடியவர் சொல்லுவார் திருநாவுக்கரசர். இப்ப ஒன்று ஞானசம்பந்தர், பத்து திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இப்ப உடனே திருநாவுக்கரசருடைய பதிகத்தையும் திருஞானசம்பந்தர் பதிகத்தையும் எடை போட்டக்கூடாது. இவர் ஒன்னு பாடியதுனால ஒன்னுலயே கதவு மூடிடுச்சு. இவர் பத்து பாடல்கள் பாடினாரே, பத்து பாடல்களுக்கு பிறகுதானே கதவமானது திறந்தது அப்படிங்கறதும், ஒன்று இரண்டு என்பதாக சொல்லி ஒன்று கொள்ளாம் என்பதாக பதிகம் பத்து பாடல்கள் அமைத்து பத்து நிலையிலே பெருமானை கண்டதும், ஒரே பாடலிலே பத்து எண்களையும் அமைத்து திருஞான சம்பந்தர் அமைத்ததும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், இதற்கு திருவருள் வகை என்பதாக சொல்வார் மணிவாசக பெருமான். இதற்கு என்ன இரண்டிற்கும் உரிய வேறுபாடு என்பதாக சொன்னால், அதற்கு திருவருள் வகை என்பது வேறுபாடு. இப்ப இந்த ஒரு பாடல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வகுப்புல மாணவனுக்கு பாடம் நடத்துற போது உடனே ஒரு பாடத்தை பத்தி ஒரு கருத்தை சொன்ன உடனேயே உடனே புரிந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் உண்டு. சில பேருக்கு என்ன பண்ணணும், எலாபரேட் பண்ணணும். ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை அதையே சொல்லி விரிச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கும். திருநாவுக்கரசருடைய பாடல்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது விரித்து சொல்லி புரிய வைக்கின்ற நிலை திருநாவுக்கரசருடைய நிலை. திருஞான சம்பந்தருடைய நிலை பிக், உடனே அந்த ஒரு பாடலிலேயே கற்பூர நிலையில இருக்கின்றவர்களுக்கு உடனே பிடிச்சு மேல போயிடும். அப்படி திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் என்கின்ற இருவரும் அந்த திருவருள் என்கின்ற ஒன்றினாலே இந்த ஆன்மாக்களை உய்விக்க வந்தவர்கள் இருவரும். பாடல் ரெண்டு ஒண்ணுதான், வெயிட்டேஜ் இந்த பக்கம் அதை போட்டாலும் அந்த பக்கம் போட்டாலும் ஒன்னு பத்துக்கு ஈக்குவல். அப்படி இந்த எண் என்பதாக அமைத்து மிக அற்புதமாக நம்முடைய திருஞான சம்பந்தர் இந்த ஒரே திருப்பாடலிலே அமைத்ததை போல அசெண்டிங் ஆர்டர்ல கொடுத்திருப்பார் ஒரு பாடல். அது ஹோம்வொர்க் உங்களுக்கு. இப்ப அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு வந்து பத்துல முடிஞ்சது இல்லையா, இப்ப எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படின்னு டிசெண்டிங் ஆர்டர், நாட் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். அப்படி வரக்கூடிய பதிகம் எங்க வருது, எந்த ஊர் பதிகம், வான்மீகிக்கும் கன்வே பண்ணிடுங்க மெசேஜ். அப்படி இந்த பதிகமானது இப்ப உங்களுக்கு ஹோம்வொர்க். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் கச்சி நெறி காரைக்காடு என்று சொல்லக்கூடிய அந்த தலத்திலே மிக அற்புதமான அந்த தேவாரத்தை அருளி செய்திருக்கின்றார். இந்த பதிகத்திலே நாம் முதல் திருப்பாடலை நாம் போன முறை போல வகுப்பிலே நாம் முதல் திருப்பாடலை சிந்தித்தோம். இரண்டாவது திருப்பாடலிலே இருந்து நாம் இந்த வகுப்பிலே சிந்திக்க இருக்கிறோம் என்பதாக சொல்லி முதல் திருப்பாடலோடு நாம் இந்த வகுப்பினை
தொடரும். பாரணவு முலை மங்கை
நீரணவு மலர் பொய்கை,
திருப்பதிகம் இதற்கு பஞ்சமமும் அமைஞ்சது. ரொம்ப சிறப்பான ஒரு நிலையிலே இந்த திருப்பதிகத்தை நம்முடைய ஞானசம்பந்தர் அருளி செய்திருக்கிறார். காரைக்காடு என்கின்ற இந்த தலம், இந்த காரை மரம் என்று சொல்லக்கூடிய இந்த காரை மரமானது அதிகமாக அடர்த்தியாக உள்ள காடாக இருந்ததினாலே இந்த காட்டிலே பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற இந்த தலத்திற்கு காரை காடு என்பதாக சொல்லியும், சத்திய விரதத்தானம் என்பதாக இந்த தலத்திற்கு சத்திய விரதத்தானம் என்பதாக பெயர் இந்த தலத்திற்கு என்பதும் புராணத்திலே அமைந்திருக்கக்கூடிய செய்தியையும் நாம் சத்திய விரதத்தானம் தானம் என்ற கோயில் தலம். ஆக இந்த திரு கச்சி நெறி காரைக்காட்டிலே இரண்டாவது திருப்பாடலிலே பெருமானுடைய கார் ஊரும் மணிமிடற்றார். கார் என்பது கரிய மேகம். இந்த கரிய மேகத்தை போல மணிமிடற்றார் திருநீல கண்டத்தை உடைய பெருமானே, கார் ஊரும் மணிமிடற்றார் அதை உடைய திருநீல கண்டத்தை உடைய திரு கச்சி நெறி காரைக்காட்டிலே இருக்கக்கூடிய பெருமானே கரிகாடர். எந்த காட்டிலே ஆடுகின்றார் என்பதாக சொன்னால், அந்த காட்டிலே அந்த மயானம் என்று சொல்லக்கூடிய அந்த மயானம், அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கரியாகி இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த மயானத்திலே கரிகாடர் உடை தலை கொண்டு ஊர் ஊரன் பழிக்கு உழல்வார்னர். கையிலே அந்த மண்டை ஓட்டினை ஏந்திக் கொண்டு பிச்சைக்கு செல்பவராக விளங்கக்கூடிய அந்த பெருமான் என்பதாக காட்டுகின்ற அந்த செய்தியிலே ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு சொல்லுகின்றார். ஊர் ஊரன் பழிக்கு உழல்வார். ஊர் ஊராக சென்று எந்த பாத்தீங்கன்னா பெருமான் ஒரு ஊர்ல மட்டும் பிச்சை எடுக்கிறது இல்லையா, ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கும் அந்த தொழிலை உடையவர். பத்தூருக்கு இறந்துண்டு பலபதிகம் பாடி, அப்படி பிச்சை என்பதாக சொல்லி எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு உரிய ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியில மட்டும்தான் அவன் பிச்சை எடுப்பான். டெய்லி ரொட்டீனா அங்க அந்த பக்கம் போனாதான் அந்த வீட்டுல இந்த வீட்டுல இது கிடைக்கும், இந்த வீட்டுல இது இருக்கும் என்பதாக சொல்லி அந்த ஒரு தனக்குரிய ஒரு வரைமுறை செய்து கொண்டு பிச்சை எடுப்பவர்களை போல அல்ல. எந்த ஊரா இருந்தாலும் சரி, ஊர் ஊரன் என்பதாக சொல்லி எல்லா ஊர்லயும் போய் பிச்சை எடுக்கக்கூடிய பெருமான் என்பதாக ஒரு பொருளை ஞானசம்பந்த பெருமான் வெளிப்படையாக வைத்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சூட்சமான ஒரு அற்புதமான கருத்தை வைத்தார். ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த ஊர் என்பது நாம நினைக்கிற மாதிரி வெளியிலே இருக்கக்கூடிய ஊர் அல்ல. அது நமக்கு எங்கே வந்து பிச்சை எடுக்கின்றார் என்பதாக சொன்னால் நம்ம லிட்ரலா மீனிங் எடுத்துக்கூடாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெருமான் மண்டையோட்டோட வந்துருவார், மண்டையோட்டோட வந்து நீ பிச்சையை கொடு என்பதாக சொல்லுவார் என்கின்ற பொருள் அல்ல. பிச்சை எடுக்கின்ற நிலை என்பதாக பிச்சாடரினுடைய நிலை என்பது பல வகையிலே நாம சிந்தித்து இருக்கிறோம். இங்கித மாலையிலும் சரி, திருஞான சம்பந்தனுடைய பகுதியிலும் சரி, பிச்சை எடுக்கக்கூடிய வருபவருடைய ஒரு தன்மை, பிச்சாடனுடைய தன்மை, நம்முடைய எங்கே வந்து பிச்சை எடுக்கிறார், நம்ம ஊர் எது என்பதாக சொன்னால் அது நம்முடைய சிந்தை என்கின்ற ஊரிலே வந்து பிச்சை எடுக்க. ஏன்னா எங்க வந்து எதை எடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்ற எடுக்கின்ற இடம் எங்க இருக்கணும்னு சொன்னா நம்முடைய சிந்தை தான் அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு மூலமான ஒரு இடம். இது எப்படி இதை இது சிந்தை தான் ஊராக கொண்டு எங்க அங்கதான் பிச்சை எடுக்கிறான்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம சிந்தை எப்படி இருக்கின்றது என்பதாக சொன்னால் அது திருகலாகிய சிந்தையாக இருக்கிறது. சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகன் என்பதாக சொல்லுவார். முதல்ல எதை திருத்த வேண்டும் என்பதாக சொன்னால், சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கள். அப்ப இந்த சிந்தையில பாத்தீங்கன்னா, எல்லா வகையான குப்பையும் எல்லா வகையான செய்திகளும் எல்லா தேவையற்றவைகள் எல்லாம் குமிந்து கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சிந்தை. அதை வந்து முதல்ல திருத்தணும் அவர். அப்படி ஊர் இந்த ஊர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, அந்த சிந்தையாகிய ஊரிலே குடிகொண்டு அங்கே இருந்து நம்முடைய பிச்சை வாங்குவதற்கு வருகின்ற நிலை. இதை மணிவாசக பெருமான் புணர்ச்சி 10:27 திருப்பதிகத்திலே 2வது திருப்பாடலிலே அற்புதமாக குறிப்பிடுவார். சிந்தை சிந்தையே கோயிலாய் கொண்டயம் பெருமான், சிந்தையே கோயிலாய் கொண்டயம் பெருமான், சிந்தை ஊராக கொண்டு. இப்படி ஊர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அவருக்கு உகந்த இடமாக இந்த சிந்தையை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொள்வதற்கு என்ன வழி என்பதை காட்டுவதுதான் புணர்ச்சி 10. புணர்ச்சி 10 ஒவ்வொரு பாடலிலேயும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தேன் துளியாக இருந்து நம்முடைய சிந்தனையை திருத்தி திருத்தி சிவபெருமானுடைய அந்த திருக்கோயிலாக ஆக்கும் திருப்பதிகம் புணர்ச்சி 10. ஆக புணர்ச்சி 10 இறுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, பெருமான் சிந்தையிலே ஊராக கொண்டு வந்து விளங்கக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் நம்முடைய ஊனானது விளங்கும் என்பதாக காட்டுவார் மணிவாசக பெருமான். அப்படி ஊர் 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 ஊரன் பலிக்கு உழல்வார் உழைமானின் உரியதல தேரூரும் நெடுவீதி செழுங்கச்சி மாநகர்வாய் நீர் ஊரும் மலர்பொய்கை நெறிக்காரை காட்டாரே என்பதாக 2வது திருப்பாடலிலே குறிப்பிடுவார். 3வது திருப்பாடல் முக்கியமாக தியானத்திற்குரிய ஒரு பாடலாக அமைக்கின்றார் ஞானசம்பந்தர். உள்ளுக்குள்ளே வழிபாடு செய்கின்ற பொழுது பெருமானுடைய திருவுருவத்திலே ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றிய நிலையில பாத்தீங்கன்னா திருநீலகண்டர் கண்டத்து மேல போச்சு. திருநீலகண்டம் கண்டத்தின் மேல போனதை போல ஞானசம்பந்தர் வழிவகுத்து கொடுக்கிறார். பெருமானுடைய திருவுருவம் இது என்பதாக காட்டுகின்ற நிலையிலே அந்த திருவுருவத்திலே ஏதாவது ஒன்றை உள்ளுக்குள்ளே பற்றி நீ தியானம் செய்ய வேண்டும். அப்படி அவன் என் உளம் புகுந்த அதனால் என்பதாக நிற்கின்ற நிலையிலே, உள்ளத்திலே புகுகின்ற நிலையிலே எதை பற்றும் எந்த ஆன்மான்னு தெரியாது. அதற்காக வழிவகுத்து கொடுக்கின்ற நிலையிலே குருவாக இருந்து அற்புதமாக காட்டுகின்றார். கூரணிந்தார் கொடி இடையை ஒரு நிலை, மாதொரு பாகனாக நிற்கின்ற நிலை. கூரணிந்தார் கொடி இடையை குளிர் சடை மேல் இளமதியோடு ஆரணிந்தார். இது மேலே அந்த சடையை தாங்கிய நிலை, தாழ் சடை என்பதாக பின்னே சொல்லுவார். அப்படி சடையின் மேலே குளிர் சடை மேல் இளமதியோடு ஆரணிந்தார். சந்திரசேகர கோலமாக விளங்கக்கூடிய திருவுருவம். இப்படி இந்த திருவுருவமானது இதை பற்றி கொண்டு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும், உள்ளுக்குள்ளே பெருமானை எழுந்தருள செய்ய வேண்டும் என்கின்ற நிலை. கூரணிந்தார் கொடியிடையை குளிர் சடைமேல் இளமதியோடு ஆரணிந்தார். மூன்றாவது நிலை, ஆடு அரவம் பூண்டுகந்தார். அந்த மேனி முழுவதும் அந்த பாம்பு என்று சொல்லக்கூடிய அரவத்தை பூண்ட அந்த நிலை, ஆடரவம் பூண்டுகந்தார் மூன்றாவது நிலை. நான்காவது நிலை, ஆண் வெள்ளை ஏறு அணிந்தார் கொடி அதன் மேல். கொடியில பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால் ரிஷபக்கொடி, பெருமானுக்கு உரிய அந்த ரிஷபக்கொடி. அப்படி கொடி உடைய பெருமானாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலை, ஆண் வெள்ளை ஏறணிந்தார் கொடி அதன் மேல் அப்படி நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்பு அணிந்தார் வரை மார்பில் நீர் அணிந்தார். மார்பிலே ரெண்டு, ஒன்று என்பு என்று சொல்லக்கூடிய கங்காளன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருமான் எலும்பணிந்த அந்த நிலை, நீர் என்று சொல்லக்கூடிய நீற்றினுடைய கோலம், அந்த மார்பு அகலத்து என்பதாக சொல்லுவார் இன்னொரு இடத்திலே. அப்படி அங்கே நீரணிந்த நிலை, அப்படி திருமார்பினை வணங்குகின்ற நிலையை காட்டி ஐந்து நிலைகளிலே பெருமானுடைய திருவுருவத்தை நமசிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்தை போல இங்கே ஐந்து வகையான திருவுருவத்தினுடைய குறிப்பினை காட்டுகின்றார். ஒரே அந்த பெருமானுடைய உருவத்திலேயே ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு காட்டுகின்ற அந்த நிலை. அப்படி இந்த மூன்றாவது திருப்பாடல் தியானத்திற்குரிய திருப்பாடலாக அமைத்துக் கொண்டு நான்காவது திருப்பாடலை
பாடலாம்.
கச்சியினுடைய அந்த ஒலிகளிலே, பல வகையான ஒலிகளிலே இந்த வண்டு இறைக்கும் ஒலியானது மிகுந்த சிறப்பாக, களி கச்சி என்பதாக அந்த ஒலி. அந்த ஒலியிலேயே அப்படியே நீங்க ஃபில்டர் பண்ணிக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு ஒலியானது மிகுந்த சிறப்புடைய நிலை. ஒன்று அது இந்த வண்டுகள் செய்யக்கூடிய ஒலி. இந்த வண்டுகள் செய்யக்கூடிய ரீங்காரமானது மிகுந்த அந்த திருக்கோயிலினுடைய சிறப்பாக கருதப்படுகின்ற ஒலிகளிலே ஒன்று. அப்படி இந்த வண்டுகள் இசைக்கக்கூடிய ஒளியினை திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த தலம், திருப்பரங்குன்றம் தலத்திலே அருணகிரிநாத பெருமான் போகின்ற பொழுது அவருக்கு முதலிலே கேட்டது என்ன ஒளி என்பதாக சொன்னால் இந்த வண்டுகளினுடைய ஒளிதான் கேட்டது. அது எப்படி அந்த ஒளியானது சப்தம் செய்யும் என்பதை அதே அந்த பண்ணிலேயே அமைத்து அந்த திருப்புகளை அமைப்பார். தெனத்த நெந்தன எனவரி அழினரை தெவிட்ட அன்போடு பருகுயர் பொழில்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவண பெருமாளே. தெனத்த நெந்தன என வரி அழி நரை, அப்படி தெனத்த நந்தன தெனத்த நந்தன என்பதாக சொல்லி இந்த இந்த வண்டுகள் இசைக்கும் ஒளியிலேயே அந்த பாடலை அமைத்திருப்பார். அப்படி இந்த வண்டுகள் ஒளிக்கும் அந்த ஓசையை உடைய அந்த நிறை நவின்ற கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரு. அந்த நிறை நவின்ற என்பதும் மிக அற்புதமான ஒரு நிலை. பிறை நவின்ற செஞ்சடைகள் பின்தாழ, பெருமானுடைய திருக்கோலத்தை இதுல எப்படி காட்டுறாருன்னா, பிறை என்று சொல்லக்கூடிய இந்த பிறை நவின்ற தங்கிய செஞ்சடைகள் பின்தாழ, அந்த சடைகள் பின்னே அந்த தாழ நிற்கின்ற நிலையிலே அவர் ஆடுவது எந்த ஆட்டத்திற்கு என்பதாக சொன்னால், இந்த பூதங்கள் பாட அவர் ஆடுறது அவருக்கு ரொம்ப இஷ்டம். இந்த பூதங்கள் எல்லாம் பாடணும், அப்படி பூதங்கள் பாட 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 இவர் அந்த பாடலுக்கு தகுந்தாற் போல ஆடுவார். அதை மிகச் சிறப்பாக திருப்பாம்புரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலம், அங்கே திருஞான சம்பந்த பெருமான் அதுல இரண்டாவது திருப்பாடலிலே இந்த பூதங்களோடு பாடி ஆடி வருகின்ற அந்த செய்தியை சொல்வார். வருவார் இவரு, பூதங்கள் எல்லாம் பாடினாருன்னா இவரு ஆடுறது. இப்படி பாடுதலும் ஆடுதலும் இந்த இரண்டு நிலையையும் இங்கே காட்டி, பிறைநவின்ற செஞ்சடைகள் பின்தாள், பூதங்கள் மறைநவின்ற பாடலோடு ஆடலராய் மழு ஏந்தி, சிறைநவின்ற மண்டினங்கள் தீங்கணிவாய் தேன்கதுவும் நிறைநவின்ற கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரு. சிறை நவீன்ற வண்டினங்கள், சிறகுகளை உடைய வண்டு கூட்டங்கள், அந்த சிறகு என்பதாக சொல்லிய அந்த சிறகினை அடித்துக் கொண்டு வண்டினங்கள் தீங்கணிவாய் தேன்கதுவும் நிறைநவின்ற கலிக்கச்சி நெறிக்காரை காட்டார். திருஞான சம்பந்தர் இயற்கை என்பதாக காட்டுகின்ற பொழுது அங்கே இயற்கையிலே சிவத்தை காட்டும் சிறப்பு திருஞான சம்பந்தருடைய பதிகத்திற்கு உண்டு. திருஞான சம்பந்தர் ஏதோ இயற்கையை பற்றி அதிகமாக சொல்லுகின்றார், இயற்கையை பற்றி அதிகமாக வருகின்றது திருஞான சம்பந்தர் பதியத்திலே என்பதாக பார்க்கின்ற போது அந்த இயற்கையிலேயே சிவத்தை பதிய வைப்பார். அது மட்டுமல்லாமல் சமணர்களுடைய கொள்கைகளிலே ஒன்று இயற்கையை வெறுத்தல். இயற்கை என்பதாக சொல்லி சமணர் பிடிக்காது, எல்லாம் செயற்கையா இருந்தாதான் அவனுக்கு பிடிக்கும். ஆக இயற்கை என்பதை வெறுத்தவர்கள் சமணர்கள். இயற்கையா நீ வெறுக்கிற, பதிகம் பாடினா பாதி இயற்கை கொடுத்துருவார். அப்படி பதிகத்திலே இயற்கையை பதிவு செய்து இயற்கையாக சிவம் என்பது இயற்கை, இயல்பாக வணங்குவதுதான் சைவம் என்பதாக மிக அற்புதமாக வெளிப்படுத்துவது திருஞான சம்பந்தர் பதிகம். சிறைநவின்ற வண்டினங்கள் தீங்கணிவாய் தேன்கது. வண்டு எங்க தேன் குடிக்கும்? இயற்கையா மலரில் இருக்கக்கூடிய தேனை தான் சாப்பிடும் வண்டு. ஆனா இங்க சொல்றார், மலரில் இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு 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 புளிச்சு போச்சான். இப்ப மலரிலே இருக்கக்கூடிய அந்த தேனினை அந்த வெறுத்து, இது எங்க இந்த வண்டானது அது தேனை அருந்துகின்றதுன்னு சொன்னா, தீங் கனிவாய் தேன் கதுவும் கச்சி திருநெறிக்காரை. தீங்கனிவாய் கனியிலே இருந்து வருகின்ற தேன். இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரொம்ப அற்புதமாக இதுல திருஞான சம்பந்த பெருமான் போகிற போக்குல செய்தியை சொல்லிட்டு போயிடுவார். இயற்கைன்னு சொல்லிட்டு நம்மளும் அது இயற்கையாகவே எடுத்துக் கொள்ளுகின்ற நிலை அல்ல. அங்கே என்ன சைவம் விளங்குகின்றது, சிவம் அங்கே எவ்வாறு விளங்குகின்றது என்பதை காட்டுகின்றார். மலரிலே இருக்கக்கூடிய தேனை உண்ணுகின்ற வண்டு என்பதாக அமைக்கின்ற நிலைக்கு மாறாக, இங்கே கனியிலே இருக்கக்கூடிய தேனை அருந்துகின்ற வண்டு என்பதாக சொல்லுகின்ற பொழுது, மலரிலே தேன் அருந்துவது என்பது உலக இன்பம், கனியிலே தேன் அருந்துவது என்பது சிவத்தினிடத்திலே வருகின்ற பேரின்பம். இது ரெண்டும் வித்தியாசம் இருக்கு. தினைத்தனை உள்ளதோர் பூவினுள் தேன் என்பது சிற்றின்பம். இதப்பா இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நிலை இந்த ஆன்மாக்களினுடைய நிலை. ஆனால் ஒரு நாள் இந்த மலரை விட்டு அது கனிக்கு செல்லும். மலர் என்கின்ற நிலையிலே உலக இன்பத்தை விட்டு கனி என்று சொல்லக்கூடிய கனிக்கு செல்லும். அந்த கனி எப்படிப்பட்ட கனி என்பதை நாவுக்கரசு பெருமான் சொல்றார். இது நான் சொல்லல, இறைவனுடைய இறைவன் என்பவன் கனியாக விளங்குபவன் என்பதை நாவுக்கரச பெருமான் திருக்குறுந்தொகைங்களா, திருக்குறுந்தொகை 7வது பாடல்.
மனித காலிங்கே
எனும் கனி. அப்ப ஈசன் இடத்திலே வருகின்ற அந்த பேரின்பத்தை தேனை உண்ணுகின்ற பொழுது, வண்டு இனங்கள் என்பதாக சொன்னது இங்க யாரே என்பதாக சொன்னால், அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள். இந்த அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனிடத்திலே வருகின்ற பேரின்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது ஒரு சத்தம் வரும். எப்படி வண்டு தேனை உண்டவுடன் அந்த கழிப்பிலே எப்படி அது ரீங்காரம் இடுகின்றதோ, எப்படி அந்த விளரி என்று சொல்லக்கூடிய பண்ணை இசைக்கின்றதோ, அதை போல அடியார்கள் பெருமானுடைய பேரின்பத்தை அனுபவித்த பிறகு இசைக்கும் பதிகங்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதிகம். அப்படி கனியை உண்டு வெளிப்படுகின்ற ஒளியிலே தோன்றிய பதிகங்கள் தான் மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் எனும் பேரின்ப அந்த நிலை. ஈசன் எனும் கனியை அனுபவித்து 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 அதிலே வருகின்ற அந்த அனுபவத்தின் பரா அமுது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அனுபவித்ததை உண்ட பிறகு அது வருகின்ற அந்த அனுபவத்திலே படுக்கின்ற அந்த ஒளி திருவாசகம். அப்படி இங்கே வண்டினங்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்கள், இந்த அடியார்கள் நம்முடைய சுந்தர பெருமானும் இப்படித்தான் தில்லையம்பதிக்கு செல்லுகின்ற பொழுது மிக அற்புதமாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த வண்டினங்கள் என்று சொல்லக்கூடிய இவை அந்த கைதை என்று சொல்லக்கூடிய அந்த நெய்தல் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த பூவிலே இருக்கக்கூடிய மகரந்த பொடி வெண்மையா இருக்கும். அடியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெருமானுடைய அந்த திருநீற்றினை அணிந்து கொண்டு மன்று என்று சொல்லக்கூடிய திருமன்றில இருக்கக்கூடிய அந்த தேனை உண்ண செல்லுகின்றார்கள். இப்படி போகின்றவர்கள் எப்படி போறாங்கன்னு பார்த்துச்சு. எல்லாம் திருநீர் அடித்து கொண்டு திருநீர் முழுகிய மேனியா போறாங்க. இப்ப இப்படி போனாதான் அந்த கனியை உண்ண முடியும், அந்த தேனை உண்ண முடியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டுகள் எல்லாம் போய் அந்த வெண்மையான மகரந்த பொடியிலே கலந்து பெருமானுடைய அந்த தேனை உண்ணுவதற்காக தயாரானது என்பதாக அந்த காட்சியை சுந்தர பெருமான் கண்டதாக சேக்கிழார் பெருமான் பார்த்து எழுதுறார். இப்ப ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொன்னு இப்படி ஒரு காட்சி சேக்கிழார் பெருமான் காட்டும் அற்புதம் அந்த தில்லையம் பெருமானுடைய காட்சி. அதே போல இங்கே சிறை நவின்ற வண்டினங்கள் தீங்கனிவாய் தேங்கதுவும் நிறை நவின்ற அதனாலே உண்டான அந்த ஒளி முழுமையாக அந்த அப்பொழுதுதான் அந்த இன்பம் தான் முழுமையான இன்பம். இதுவரையிலும் பெற்ற இன்பங்கள் எல்லாம் அந்த இன்பமாக வருகின்ற துன்பம்தான். இன்பமாக இருக்கும் துன்பத்தை இதுவரையிலும் அனுபவித்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கின்ற நிலைக்கு வந்த நிலை கனி உண்ட நிலை. அதனால நிறை நவின்ற கலிகச்சி நெறிக்காரை காட்டாறு என்பதாக அமைத்து ஐந்தாவது திருப்பாடலிலே அறமுறைத்த செய்தியை சொல்வார். முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிரந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடு புராணத்திலே கல்லாலின் கீழே அமர்ந்து அறமுறைத்த செய்தியை குறிப்பிடுவார். அப்படி கல்லாலின் கீழே இருந்து உரைத்த அந்த செய்தியை சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் எப்படி அதை வைக்கிறார், அந்த செய்தியானது எப்படி அவர்களுக்கு போய் சேர்ந்தது என்பதை காட்டுகின்ற பொழுது, அன்று ஆளின் கீழ் இருந்து அறம் புரிந்த அருளாளர். ஞானசம்பந்தருக்கே உரிய தனி சிறப்புங்க. இது போன்ற ஒரு சொல்லினுடைய அமைப்பு குரு மொழியாக விளங்குவது இந்த திருஞான சம்பந்தனுடைய திருப்பதிகங்கள். அந்த குரு மொழியிலே எப்படி அந்த ஒரு சீடரை பக்குவப்படுத்தும் நிலையிலே ஆன்மாக்களை பக்குவப்படுத்தும் நிலையிலே அமைக்கும் மொழி இந்த மொழி. அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறம் புரிந்த அருளாளர்னார். அறம் என்கின்ற ஒன்று உண்டு, அருள் என்கின்ற ஒன்று உண்டு. அறம் புரிந்த அருளாளர் என்கின்ற நிலையிலே ஏன் சனகாதி முனிவருக்கு மட்டும்தான் நீங்க சின்முத்திரையை காட்டினீங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் தானே அந்த சின்முத்திரை தெரியுது, ஏன் எல்லாருக்கும் புரியறது இல்ல அப்படின்னு நாம கேட்கலாம். சின்முத்திரை அந்த சனகாதி முனிவர்கள் நால்வர் போய் உட்கார்ந்த உடனேயே அவர் வாக்கிலே அந்த நிலையை காட்டவில்லை, எல்லாவற்றிற்கும் மேலான அந்த முத்திரையை காட்டுகின்றார். அதை சொல்லாமற் சொல்லி என்பதாக சொல்லுவார். அப்படி சின்முத்திரையை காட்டிய உடனேயே எல்லாம் புரிஞ்சிருச்சு. அறம் புரிந்த அருளாளர் நரி. அப்ப அறம் புரிந்த அருளாளர் என்கின்ற நிலையிலே ஆன்மாக்கள் எந்த வகையிலே எப்படி பெருமானை அணுகுகின்றதோ அந்த வகையிலே அருள் புரிவர். சனகாதி முனிவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? பெருமானை தவிர எங்களுக்கு வேறொன்றும் இல்லை, இதுதான் பொருள் என்பதாக உணர்ந்த நிலையிலே, பக்குவமுடைய நிலையிலே வந்து உட்கார்ந்தாங்க. உடனே சின்முத்திரையை காட்டினா புரிஞ்சிருச்சு. அப்படி அங்கே அறமானது அவர்களுக்கு அருள் புரியும் நிலையானது இருக்கின்றது என்பதை காட்டிய உடனேயே புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஆன்மாக்கள் கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், சகலர் என்கின்ற நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல கொண்டு வரும். இவன் நம்முடைய அதற்கு திருமூல பெருமான் சொல்லுவார், எப்படி நீ வந்து பெருமானுடைய அருள் எவ்வளவு தூரம் உனக்கு கிடைக்கும் என்பதாக சொன்னால் இரண்டு மந்திரங்களிலே மிக அற்புதமாக காட்டுவார். ஒரு மந்திரம், எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு எல்லை, அவ்வாறு அருள் செய்வான் ஆதி அரண் தானும். உபதேசம், உபதேசம் என்கின்ற பகுதியிலே மிக அற்புதமான ஒரு திருமந்திரத்தை அருள் செய்வார்.
உபதேசத்துல 18வது மந்திரம்,
நீங்க அன்பு வச்சிருக்கீங்கன்றத ஒரு கால்குலேஷன் பண்ணணும். 100% ஒரு விழுக்காடு எடுத்துக்கொண்டால் 100 பெருமானுக்கு நாம் உண்மையிலேயே பெருமானிடத்தில் எவ்வளவு தூரம் நாம் பெருமானுக்கு என்ற பர்சன்டேஜ் நம்ம ஒதுக்குறோம்னு பார்த்தா அவ்வளவு தூரம் அருள் வரும். அது நீங்க எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க வெளியில சொல்லணும்ன்றது இல்லை அந்த கால்குலேஷன், நீங்க உள்ளே போட்டுக்கணும். 100% உங்களுடைய இச்சை என்பதாக சொல்லக்கூடிய விருப்பத்தை 100% விருப்பமாக கொண்டு அதுல எத்தனை விழுக்காடு எத்தனை என்பதாக நீங்க பிரிச்சுக்கிட்டே வாங்க. வீடு, மனைவி, மக்கள், குழந்தை அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அந்த முழுமையான அந்த 100 பெருமானுக்கு என்று உண்மையிலேயே ஒதுக்கக்கூடிய அந்த இச்சை எவ்வளவு என்பதாக நீ பார் என்பதாக காட்டுகின்றார் திருமூலர். அதனாலதான் சொல்றாரு, அப்புறம் எல்லா கால்குலேஷனையும் பார்த்துட்டு கடைசியில வந்தப்போ 0.1999 எனக்கு இருந்தது. நான் வந்து உங்க கால்குலேஷன் எப்படி இருக்கும், பெருமான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல எப்படி இருப்பார் தெரியும். 0.1999 கூட இல்ல. உடனே இப்படி இருக்கிற நிலையிலே பெருமானுக்குன்னு நம்ம இச்சை இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம நினைப்போம்னு சொல்லி 2103வது மந்திரத்திலே இதை நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நீ அந்த ஒரு குறுகிய அந்த ஒரு இடம் இருந்தா கூட போதும், ஒரு புள்ளி இருந்தா கூட போதும், அந்த புள்ளி என்ன பண்ணும், எல்லாவற்றையும் அது உள்வாங்கி 100 ஆக்கக்கூடிய நிலைக்கு அது உங்களை ஆட்செய்யும் என்பதாக சொல்லி அதற்குரிய நம்பிக்கை. நீ என்ன செய்ய வேண்டும்னா உன்னுடைய சிந்தையை பெருமானிடத்திலே எவ்வளவு தூரம்னு சொன்னா செல்லும் அளவும் சிந்தையை செலுத்துதல். அது ரொம்ப அற்புதமா சொல்லுவார்.
செல்லும் அளவும் செலுத்தும் என் சிந்தையை,
செல்லும் அளவும் செலுத்தும் என் சிந்தையை,
வல்லவரேசால் உறைமின்கள் வாய்மலை,
வல்லவரேசால் உறைமின்கள் வாய்மலை,
இல்லை ஏனோ
வைத்தால் பெறுதற்கரியன் பெருமான். பின்னாடி போக போக பாயிண்ட் குறைஞ்சிட்டே தான் போகுமே தவிர முன்னாடி எவ்வளவு தூரம் நாம் எடுத்து வைக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். செல்லும் அளவும் சிந்தையை செலுத்துதல் என்கின்ற நிலையிலே பெருமானை இதுதான் நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிற உனக்கு இது ஒன் பாயிண்ட் ஒன் என்னதான் நீ என்ன நீ யாரு முடிவு செய்யறதுக்கு. இந்த ஒரு நிலையிலே இது இந்த ஒரு புள்ளி இருந்தால் கூட போதும் இது முழுமையும் 99.99 கொண்டு வருகின்ற ஆற்றல் படைத்தது அந்த அன்பினுடைய ஆற்றல். அதற்காகத்தான் மணிவாசக பெருமான் சொன்னால் அந்த அன்பிற்கு ஆற்றல் உண்டு சொன்னார். இது கொஞ்சமா இருந்தாலும் நீ நினைக்கலாம் கடுகு போல இருந்தாலும் இது முழுமையும் வாங்க வல்லது என்பதாகிய அந்த செய்தியை சொல்லி அன்பு எப்படி செலுத்த வேண்டும் பெருமானிடத்திலே அப்படின்னு சொன்னா எத்தனையோ பேர் எத்தனை விதமாக சொல்லி இருந்தாலும் பெருமானிடத்திலே எவ்வளவு நெருக்கம் எப்படி பெருமானோடு நான் நெருங்க வேண்டும் என்பதை மணிவாசகரை தவிர வேறு யாராலும் காட்ட முடியும். அன்பினுடைய பெருக்கத்திற்கு திருவாசகத்தை தவிர வேறு எங்கும் நமக்கு இடமில்லை. அப்படி அன்பினுடைய பெருக்கத்தை திரு அம்மானை என்று சொல்லக்கூடிய திருப்பாடல் 8வது அதிகம் 17வது திருப்பாடல்
Oh!
இந்த பாடலை போல மணிவாசக பெருமான் காட்டுவதை போல இணக்கம் என்பதை வேறு எந்த மொழியாலும் காட்ட முடியாது. பெருமானோடு எவ்வாறு இணங்க வேண்டும், சிந்தை செல்லுமளவும் சிந்தையை செலுத்துதல் அங்க சொன்னார் இல்லையா, இந்த அளவிற்கு பெருமானோடு அந்த அன்பினை பெருக்கிக் கொள்ளுகின்ற வழியை காட்டும் ஒரு பதிகம் திருஅம்மான். அப்படி பெருமானிடத்திலே நம்முடைய அன்பு சிறியதாக இருந்தாலும் அதை விரிய செய்யும் அந்த நிலையை மிக அற்புதமாக இந்த திருப்பாடலிலே சூடுவேன் புங்கொன்றை என்கின்ற இந்த திருப்பாடலிலே அமைத்து காட்டுகின்றார் என்பதாக சொல்லி இந்த இணக்கத்தை நம்ம அடுத்த வகுப்பிலே சிவபெருமானோடு எவ்வாறு இணக்கம் என்பதை காட்டிய அந்த திருப்பாடல் என்பதை அடுத்த வகுப்பிலே நாம் சிந்திப்போம் என்பதாக சொல்லி இந்த மூன்றாவது திருப்பாடல் அன்றாளின் கீழிருந்து அங்கு அறம் புரிந்த அருளாளர் குன்றாத வெஞ்சிலையில் கோளரவம் நான் கொழுவி ஒன்றாதார் புறமூன்றும் ஓங்கெரியில் வெந்தவிய நின்றாரும் கலிக்கச்சி நெறிக்காரை காட்டாரே என்பதாகிய அந்த திருப்பாடலோடு இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்து அறம் புரிந்த அருளாளராக விளங்கக்கூடிய தன்மையை இந்த மூன்றாவது திருப்பாடலிலே ஐந்தாவது திருப்பாடலிலே காட்டினார் என்பதாக சொல்லி நாம் தொடர்ந்த வகுப்பினை நிறைவு செய்யும்.